பகவத்கீதை உண்மையறிவில் அத்தியாயம் 4 ஸ்லோகம் 37. யதை தாம்சி சமிதோக்னிர் பஸ்மசாத் கிருதே அர்ஜுனா ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் கிருதே ததா. மொழிபெயர்ப்பு பொருளுரை அருளியவர் தேவதிரு அபயச்சரண அரவிந்த பக்திவிதாந்த சுவாமி பிரபாத் அபிலோலோ கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரி ஸ்ரீ பிரபாகி. கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பு விறகை சாம்பலாக்குவதைப் போல அர்ஜுனா, ஞான நெருப்பானது ஜட செயல்களின் விளைவுகளை எல்லாம் சாம்பலாக்கி விடுகின்றது. பொருளுரை: ஆத்மா, பரமாத்மா மற்றும் இவர்களுடனான உறவு, இவற்றை பற்றிய பக்குவமான அறிவு இங்கு நெருப்பிற்கு ஒப்பிடப்படுகிறது. இந்த நெருப்பு தீய செயல்களின் விளைவுகளை மட்டும் எரிப்பதோடு அல்லாமல் நற்செயல்களின் விளைவுகளையும் கூட சாம்பலாக்கி விடுகின்றது. உருவாகி கொண்டிருக்கும் விளைவுகள், பழுத்து கொண்டிருக்கும் விளைவுகள், தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் விளைவுகள், எதிர்பார்க்கப்படும் விளைவுகள் என விளைவுகளில் பல நிலைகள் உள்ளன. ஜீவாத்மாவின் சொரூபத்தை பற்றிய ஞானம் இவ்விளைவுகள் அனைத்தையும் எரித்து சாம்பலாக்கி விடுகின்றது. ஒருவன் பூரண ஞானத்தில் இருக்கும் போது தோன்றிய விளைவுகள், தோன்றாத விளைவுகள் என எல்லாமே எரிக்கப்பட்டு விடுகின்றன. உபே உகை வைஷ ஏதத் ஏதே தரத் யம்ருத ஷாத் வஷாதூனி. செயல்களின் பாவ புண்ணியங்கள் இரண்டையும் ஒருவன் வெற்றி கொள்கிறான் என்று வேதம் பிருகதாரணிக உபனிஷத் கூறுகின்றது. கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பு விறகை சாம்பலாக்குவதைப் போல அர்ஜுனா, ஞான நெருப்பானது ஜட செயல்களின் விளைவுகளை எல்லாம் சாம்பலாக்கி விடுகின்றது. ஞானம், பகவான் கிருஷ்ணர் இங்க ஞானத்தை பத்தி சொல்லித்தரார். ஞானத்தினுடைய விளைவுகளை பத்தி இங்க சொல்றார். இந்த குறிப்பிட்ட பதத்துல ஸ்ரீல பிரபாத் தன்னுடைய பொருள் விளக்குறார். ஞானம் பேசுறது, எல்லாரும் உங்களோட செல்போன்லாம் ஆஃப் பண்ணி வைங்க. முக்கியமான விஷயத்துல இருக்கும்போது செல்போன் அப்படிங்கிறது தொந்தரவா இருக்கக்கூடாது. தொலைபேசி தொலைபேசியா தான் இருக்கணும், தொலைபேசி ஆயிடக்கூடாது. பகவான் கிருஷ்ணர் இங்க ஞானத்தை பத்தி நமக்கு சொல்லித்தர, ஞானத்தினால வரக்கூடிய விளைவுகளை இந்த ஸ்லோகத்துல சுட்டி காட்டுற. எப்படி ஒரு நெருப்பு எரிஞ்சதுன்னா அந்த நெருப்புல என்ன போட்டாலும் கருகிடும். எதை தூக்கி போட்டீங்கனாலும் அந்த நெருப்பு கருகிடும். கொழுந்து விட்டு எரியுதுன்னு வச்சுக்கோங்க, தக்க 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 நெரி, எது இருந்தாலும் கண்டுக்காது, எல்லாமே கருகிடும், எல்லாமே சாம்பலாயிடும். ஒரு பெரிய கட்டடமா இருந்தாலும் சரி, இல்ல அது வந்து மனிதர்களா இருந்தாலும் சரி, யாரா இருக்கட்டும், நல்ல விஷயமா இருக்கட்டும், தீய விஷயமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே எரிச்சிடும். ஒரு நல்ல ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளையும், இப்ப குப்பை இருக்கு, குப்பையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இங்க ஒரு பக்கம் போய் எரிச்சிடுறாங்க. நெருப்புல குப்பை போட்டா மட்டும்தான் எரியும் கிடையாது, உங்களோட ரூபா நோட்டத்துக்கு போட்டீங்கனாலும் எரிஞ்சிடும். ஆனா யாரும் ரூபா நோட்டத்துக்கு குப்பையில போட மாட்டாங்க, அங்கதான் பிரச்சனையே. ஆனா எதை தூக்கி நெருப்புல போட்டீங்கனாலும் அது எரிஞ்சிடும். அது மாதிரி இந்த ஞான நெருப்பு அப்படிங்கறதுல நீங்க எதை தூக்கி போட்டீங்கனாலும் எரிஞ்சிடும். ஞான நெருப்பு அப்படிங்கிறது ஒருத்தனுக்குள்ளார வந்துடுச்சுன்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே அழிஞ்சிடும். அதாவது அவன் செய்திருக்கக்கூடிய பாவம் புண்ணியம் எல்லாமே அழிஞ்சிடும். நல்ல செயல்கள், தீய செயல்கள் இரண்டினுடைய விளைவுகளுமே அழிந்துவிடும். அதைதான் இங்க ஸ்ரீல பிரபாகர் பொருளுரையில சுட்டி காட்டுற. ஒருத்தனுக்கு எப்ப ஞான நெருப்பு வருதோ அப்ப அவனுடைய நல்ல செயல்களும் சரி, தீய செயல்களும் சரி, அதனால இரண்டினால வரக்கூடிய விளைவுகளும் அழிந்துவிடும். இப்ப ஒருத்தன் ஒரு செயல ஈடுபடுறான் அப்படின்னா மக்கள் பொதுவா நினைக்கிறாங்க, புண்ணியம் செஞ்சா பரவாயில்ல, பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா யார் ஒருத்தர் சாஸ்திரம் படிச்சு தெரிஞ்சிருக்காங்களோ அவங்க தெரிஞ்சுக்கலாம், பாவம் புண்ணியம் ரெண்டுமே பாவம் தான், ரெண்டுமே கெட்டதுதான். ஏன்னா ரெண்டுமே வந்து ஒருத்தனை பந்தப்படுத்துது. ஒருத்தன் புண்ணிய செயல்களில் ஈடுபட்டாலும் சரி, பாவ செயல்களில் ஈடுபட்டாலும் சரி, இரண்டுமே ஒருவனை பந்தப்படுத்துது. ஒருத்தனை இந்த கட்டுண்ட வாழ்க்கைக்குள்ளாரதான் வச்சிருக்கும், அவன் அந்த வாழ்க்கையில இருந்து விடுபட போறது கிடையாது. பாவம் செய்யறதுனால ஒருத்தன் வந்து ஒரு கீழ்நிலைக்கு போவான், புண்ணியம் செய்யறதுனால மேல்நிலைக்கு போவான். ஆனா அந்த மேல்நிலை ஆகட்டும் கீழ்நிலை ஆகட்டும் எல்லாமே இந்த ஜட உலகத்துக்கு உட்பட்டதுதான். பகவான் கிருஷ்ணர் கீதையில சொல்ற ஆபிரம புவனாலோகா புனராவர்த்தினோ அர்ஜுனம். இது வந்து பிரம்மலோகத்திலிருந்து பாதாள லோகம் வரைக்கும் எங்க போனாலும் சரி, மூ உலகத்துல இனி எங்க போனாலும் சரி, இங்க பிறப்பும் இறப்பும் இருக்கு. ஜென்ம மிருத்து ஜரா வியாதி இது எங்க போனாலும் தொடர்ந்துட்டே இருக்கும். நம்ம வந்து நினைக்கலாம், ஓ ஒருத்தவங்க புண்ணியம் செஞ்சு மேல் உலகத்துக்கு போகலாம், சொர்க்கலோகத்துக்கு போகலாம், சொர்க்கலோகத்துக்கு போய் அங்க அனுபவிக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, எதுக்கு நீங்க என்னது எதுக்கு நீங்க சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போனா அங்க நான் இன்பமா இருக்கலாம், அங்க வந்து கடவுள் நமக்கு வேணுங்கிறத கொடுப்பார். பல மதங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, இல்ல இந்து மதத்திலேயே பல மக்கள்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா, சொர்க்கத்துக்கு அப்பால அவங்களுக்கு கருத்தே கிடையாது. அவங்களுக்கு என்ன, செத்ததுக்கு அப்புறம் எங்க போகணும்னா சொர்க்கத்துக்கு போகணும், அதுதான் அவங்களுடைய குறிக்கோளா இருக்கும். அதுதான் மக்கள்கிட்ட தெரிஞ்சது. சொர்க்கத்துக்கு மேல இந்த பௌதி உலகத்துக்கு அப்பாற்பட்டு வைகுண்ட லோகம் இருக்கு அப்படிங்கறத மக்கள் பொதுவா அறியறது இல்ல. அவங்க வந்து சொர்க்கம் தான் குறிக்கோள் அப்படின்னு நினைக்கலாம். சொர்க்கத்துக்கு போயிட்டா திரும்பி வந்துருவோங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. நிறைய இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இந்த மாசம் இன்னைக்கு என்ன தெரியும், 28ஆம் தேதி அடுத்த வாரம் திங்கட்கிழமை வைகுண்ட ஏகாதசி, கண்முழிச்சு எல்லாம் இருப்பாங்க. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க கோயில்ல, இப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க, அது சொர்க்க வாசல், அது பரமபத வாசல் அல்லது வைகுண்ட வாசல் அதோட பேரு. ஆனா மக்களுக்கு வைகுண்டத்துக்கும் சொர்க்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாது, அதனால அது சொர்க்க வாசல்னு ஆயிப்போச்சு. நியூஸ் பேப்பர்ல கூட சொர்க்க வாசல் திறப்புன்னு தான் போடுவானோ இல்லையா, வைகுண்ட வாசல் திறப்புன்னு போட மாட்டான். ஏன்னா வைகுண்ட வாசல்னா மக்கள் பெக்க பெக்க முழிப்பாங்க, என்னதுரா இது ஏதோ புதுசா திறக்கிறாங்க, கோயில திறக்கிறத நினைக்க மாட்டாங்க, ஓ ஒருவேளை ஏதோ புதுசா கட்டணம் திறக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு ஏதாவது நினைச்சுப்பாங்க. ஏதோ வைகுண்ட வாசலா ஏதோ புதுசா திறக்கிறாங்க, அப்படி கிடையாது. எதுக்கு நான் அதை சொல்றேன்னா, மக்களுக்கு வந்து சொர்க்கம் அப்படிங்கறதுதான் இறுதி இலக்குன்னு நினைக்கிறாங்க. பல மதங்கள்ல கூட அது வலியுறுத்துறாங்க. நீங்க உதாரணத்துக்கு கிறிஸ்துவ மதத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நீ வந்து இயேசு கிறிஸ்துவை கடைபிடித்தாயினா நீ சொர்க்கத்துக்கு போயிடலாம், அதுதான் இறுதி குறிக்கோள். சொர்க்கம் தான் அவங்களுடைய குறிக்கோளா இருக்கு. ஏன் சொர்க்கத்துக்கு போறது அவங்களுடைய குறிக்கோளா இருக்கு, சொர்க்கத்துக்கு போய் என்ன பண்ண போற அப்படின்னா, அங்க நான் சந்தோஷமா இருக்கலாம், அங்க கடவுள் எனக்கு இதை கொடுப்பார் அதை கொடுப்பார் அப்படி இருக்கலாம். ஆக மொத்தம் அவன் நல்ல செயல்களை செய்து சொர்க்கத்துக்கு போகணும் விருப்பப்பட்டால் கூட அதுவும் அவனை பந்தத்துல வைக்கக்கூடியதுதான். சில நேரங்கள்ல நமக்கு தகவல் வரும், அதாவது அடிக்கடி நம்ம நாட்டில் அரசியல் கலவரங்கள்லாம் நடக்கும், அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நிறையவே நடக்குது பக்கத்தில் அண்டை மாநிலத்தில். அது மாதிரி கலவரம்லாம் நடக்கும்போது சில நபர்களை வந்து சிறையில் அடைச்சிருவாங்க. சிறையில் அடைச்சிரியும் அவங்க வந்து போராடுவாங்க சிறைக்குள்ளே இருந்துட்டு. எனக்கு வந்து கடுங்காவல் தண்டனை அந்த மாதிரிலாம் இருக்கும், அதுல நார்மலா ஒண்ணு இருக்கும் எல்லாரும் பொதுவா போறது. அப்புறம் சொகுசா ஒரு கிளாஸ் இருக்கும் சிறைக்குள்ளார. இன்னொரு கிளாஸ் பாத்தீங்கன்னா கடுங்காவல்னு சொல்லி ரொம்ப கஷ்டமான வேலையை கொடுப்பாங்க அங்க. இது மாதிரி மூன்று பிரிவுல அவங்க வச்சிருப்பாங்க ஜெயில. அதுல ஏ கிளாஸ்லயே கொஞ்சம் இன்னும் மேல கீழ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன்லாம் இருக்கு. அது மாதிரி நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா, ஜெயிலுக்குள்ளார உட்காந்துருக்கோம், ஆனா நான் வந்து ஏ கிளாஸ் ஜெயிலுக்கு போகணும் ஏ கிளாஸ் ஜெயிலுக்கு போகணும்னு முயற்சி பண்றாங்க. சொர்க்கத்துக்கு போறதுங்கிறது அப்படிதான், இதே ஜெயிலு தான், மொத்த உலகமே ஜெயிலுக்குள்ளாரதான் இருக்கு. ஜெயிலுக்குள்ளார இங்க இருந்தா என்ன அங்க இருந்தா என்ன, எனக்கு கையில விலங்கு போட்டிருக்கிறாங்க, தங்கத்தினால விலங்கு போட்டா என்ன, வெளியில போட்டா என்ன, இரும்புல போட்டா என்ன, விலங்கு விலங்கு தான், கை கட்டிதான் கிடக்கு. நான் இந்த வச்சு என்ன பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது, சுதந்திரம் கிடையாது எனக்கு. மக்கள் நினைக்கிறான் சுதந்திரமா நான் இருக்கணும், எப்படி ஒருத்தன் சுதந்திரமா இருக்க முடியும், எல்லாமே பந்தப்பட்டு இருக்கான். அவன் நினைச்சுட்டு இருக்கலாம், நான் வந்து புண்ணியம் செய்து பெரிய ஆள் ஆயிடுவேன், அதாவது சொர்க்கத்துக்கு போயிடுவேன், அதுக்கப்புறம் நான் மகிழ்ச்சியா இருக்கலான். மகிழ்ச்சியா இருக்கலாம், ஆனா அத்தகு மகிழ்ச்சி உண்மையான மகிழ்ச்சி கிடையாது, அறியாமையினால வரக்கூடிய மகிழ்ச்சி. ஒருத்தன் யார் ஒருத்தர் அறியாமையில் இருக்கானோ அவனுக்கு எல்லாமே மகிழ்ச்சியா தான் இருக்கும், ஆனா யார் ஒருத்தன் அறிவோட இருக்கானோ அவனுக்கு தான் அந்த அறியாமையில இருக்கவன் துன்பப்படுறாங்கிறது தெரியும். ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அங்க நம்ம முத்து பிரபுவோட அலுவலகத்துக்கு போயிட்டு கீழே இறங்கி வரேன். அங்க ஒரு இந்திய குடிமகன் நல்லா குடிச்சிட்டு அவனால் நிற்க முடியல, அவன் உளுந்து அங்கே வந்து ஒரு ஸ்கூட்டி நிற்கிது, யாரோ ஒருத்தன் பாவம் யாரோ ஒரு வழியில் நிறுத்தி வச்சுட்டு போயிருக்காங்க, அந்த ஸ்கூட்டி கவுந்து அந்த ஸ்கூட்டியில் இருக்கக்கூடிய அந்த அந்த டப்பா சாரி சீட்டு சீட்டு அப்படியே கவுந்து உளுந்து அந்த சீட்டுக்கு அடியில் அவன் ஏதோ ஏதோ டாக் பேப்பர்லாம் போட்டு வச்சுருக்கான், அதெல்லாம் அங்கே மலையில் தண்ணியில் உளுந்து அந்த ஸ்கூட்டி கவுந்ததுனால இன்னொரு பைக் உளுந்து அதனால ஒரு நாலஞ்சு வண்டி உளுந்து கிடக்குது, எல்லாம் மேலே உளுந்து அவன் அப்படியே அந்த சகதியில் படுத்து கிடக்கிறான். ஆனால் அவன் என்ன நினைக்கிறான், ஆனந்தமாக நான் இருக்கேன், பார்க்குறவன் அடுத்தவனுக்கு அட பாவி எப்படி கிடக்கிறானே அப்படின்னு நினைக்கிறான். இதே மாதிரி தான் எல்லாரோட நிலைமையும், அவன் போதையில் மயங்கி இருக்கிறனால அவன் தெரியாம இருக்கான், அவனுடைய நிலை கேவலமானதா இருக்குன்னு. அதே மாதிரி ஒரு வகையான போதையில் மயங்கி இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் நம்மளுடைய நிலை கேவலமானதா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்காம இருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தருடைய நிலை கேவலமா இருக்கு, யாரெல்லாம் கிருஷ்ண பக்தியில் இல்லாம இருக்காங்களோ எல்லாருடைய நிலையும் கேவலமா இருக்கு. அவங்க வந்து உலகத்துக்கே பெரிய கோடீஸ்வரராக இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், எப்படிப்பட்டவங்களாக வேணாலும் இருக்கலாம், உலகத்தில் பெரிய அழகனாக இருக்கலாம், இல்லை ரொம்ப புகழ் பெற்றவராக இருக்கலாம், ஆனால் என்ன பிரயோஜனம்? அடுத்த பிறவியில் ஒரு ஒரு பன்னிக்குட்டியாக போய் ஒரு நான் மலத்தை தின்னு இருப்பான், என்ன பிரயோஜனம்? ஸ்ரீல பிரபாதர் ஒரு முறை சுட்டி காட்டினார், இந்தியாவினுடைய பிரபலமான பிரதம மந்திரி ஒருத்தர் இருந்தார், அவர் மரணத்துக்கு பிறகு ஒரு ஜோதிடர் ஒருத்தர் சொன்னார், இவர் இப்ப சுவிட்சர்லாந்துல ஒரு நாயா பிறந்திருக்கார், சுவிட்சர்லாந்துல ஒருத்தவங்க வீட்டுல ஒரு நாய் ரெண்டு குட்டி போட்டிருக்கு, அந்த ரெண்டு குட்டியில ஒரு குட்டி நம்மளுடைய முந்தைய பிரதமர் பண்டிதர் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டினார். என்ன பிரயோஜனம்? பிரதமராக இருந்தார், உண்மையான பண்டிதராக இல்லாமல் பண்டிதர்னு அழைக்கப்பட்டார், உண்மையான பண்டிதன் அப்படிங்கிறவர் சாணக்கிய பண்டிதர் விளக்கம் கொடுக்குறார், யார் ஒருத்தர் பண்டிதனாக இருக்கிறான், யார் ஒரு உண்மையான பண்டிட் அப்படின்னா அத்தகைய நபர் தன்னுடைய மனைவியை தவிர மற்ற பெண்கள் எல்லாரையும் தாயாக பார்க்கணும், மற்றவருடைய சொத்துக்களை வந்து அவன் வெறும் தூசிய போல அதை வந்து பொருட்படுத்தக்கூடாது, எல்லா உயிர்களையும் தன்னை போல மதிக்கணும், அத்தகைய நபர் தான் அறிவுடைய மனிதன் பண்டிட், அத்தகைய பண்டிட் வந்து மேலே போக முடியும், குறைஞ்சது மேலே போறது உயர்ந்த லோகத்துக்கு போறது சொர்க்கத்துக்கு போறதுங்கிறது நல்ல விஷயம், ஆனா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கலியுகத்தில் சொர்க்கத்துக்கு கூட போறதில்லை. முன்னாடிலாம் பார்த்தோம்னா நிறைய மன்னர்கள் அவங்கெல்லாம் மேலுலோகத்துக்கு சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முயற்சி செய்வாங்க, அவங்களுடைய சத்திரியர்களுடைய வீரத்துக்கே சொர்க்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு குறிக்கோளாகவே இருக்கும். சத்திரியன் அப்படின்னா நான் வந்து போரில் வெற்றி கொள்ளணும், இறந்தாலும் சரி பிரச்சனை கிடையாது நான் சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு வீரம் இருக்கும். சத்திரியர்கள் அப்படிங்கிறவன் சொர்க்கத்துக்கு போகணுங்கிறத உறுதி செய்வான். ஈவன் துரியோதனன் கூட நான் சொர்க்கத்தில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் ரொம்ப சொல்லுவான், சொர்க்கத்துக்கு போ துரியோதனன் கூட சொர்க்கம் கிடைச்சு. ஆனா இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா மக்கள் அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கு கூட தகுதி இல்லாதவர்களா தான் இருக்காங்க, இந்த உலகத்திலே நாயா பண்ணியா போறாங்க, இல்ல கீழ உலகத்துக்கு நரகத்துக்கு போறாங்க. என்ன சொல்ல வரோம்னா அப்படியே ஒருத்தன் சொர்க்கத்துக்கே போனா கூட அவன் மறுபடி இந்த ஜெயிலுக்குள்ளாரதான் இருக்கான், பிரதம மந்திரி ஆனாலும் சரி அவன் ஜெயிலுக்குள்ளாரதான் இருக்கான், எவ்வளவுதான் கோடிக்கணக்கா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாலும் நம்ம ஜெயிலுக்குள்ளாரதான் இருக்கும். நம்ம எல்லாரும் இப்படி கட்டுண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்காம நம்ம வந்து நான் சொன்ன குடிமகன் மாதிரி அப்படி மயங்கி இருக்கோம். எனக்கு வசதி இருக்கு, எனக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு என்ன கவலை, நான் சந்தோஷமா இருக்கேன். இந்த நிலையிலிருந்து ஒருத்தன் அறிவு உள்ளவன் தான் திருத்த முடியும். யார் ஒருத்தனுக்கு ஞானம் இருக்கோ அவன் தான் பார்வையிட முடியும் இவன் அறியாமையில இருக்கான் அப்படிங்கிறத. அறியாமையில இருக்கவனால சொல்ல முடியாது தான் அறியாமையில இருக்கேங்கிறத. இல்லை ஓரளவுக்கு அவனுக்கு ஞானம் வந்ததுன்னா அவன் அறியாமையில் இருக்கிறத உணர முடியும். நான் அடிக்கடி ஒரு உதாரணம் கொடுக்கறது உண்டு. இப்போ ஒரு ஒரு அறைக்குள்ளார நம்ம நுழையிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த அறை இருட்டா இருக்கு, அதுக்குள்ளார இக்கச்சக்கமான குப்பை கிடக்குது. அந்த அறையில விளக்கு இல்லாத பட்சத்தில் என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. எவ்வளோ குப்பை இருக்குன்னு ஒண்ணுமே தெரியாது. எவ்வளோ குப்பை இருந்தாலும் சரி, அந்த அறைக்குள்ளார விளக்கு இல்லைன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? வெளிச்சமே இல்லைன்னா என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அது மாதிரி தான் நமக்குள்ளார எவ்வளவோ குப்பை இருக்கு, ஆனால் நமக்குள்ளார விளக்கு ஞான தீபம் அப்படிங்கிறது இல்லாததுனால எவ்வளோ இருக்குன்னு தெரியல, குப்பை எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியறதுன்னு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் குப்பையே இல்லைன்னு, ஆனால் குப்பை எவ்வளவோ இருக்கு. என்ன பண்ணணும், எப்படி இந்த ஞான நெருப்பு கொழுந்து விட்டு எரியணுங்கிற, முதல்ல வந்து கொஞ்சமாவது தீப வளமாக காது வரணும். கிருஷ்ண கீதையில் சொல்கிறார் பின்னாடி வரக்கூடிய அத்தியாயத்தில், தேசாம் ஏவானு கம்பார்த்தம் அகம் அக்யான ஜம் தமஹ நாசியாம் ஆத்ம பாவஸ்தோ கியான தீபேன பாஸ்வதம். யார் வந்து எனக்கு பக்தி செய்கிறாங்களோ அவங்களுக்கு அகம் நானே என்ன பண்ணேன்னா அக்ஞான ஜம் தமஹ, அவங்க வந்து இருள அறியாமையினுடைய இருள மூழ்கி கிடக்குறாங்க, அவங்களுக்கு வந்து அந்த இருளை நான் அகற்ற, நாசம் நாசியாமி எதை வச்சு அகற்ற, ஆத்ம பாவஸ்தோ கியான தீபேன பாஸ்வதம். கிருஷ்ணர் சாட்சாத் முழுமுதற் கடவுள், அவரே நமக்கு ஞான தீபத்தை ஏற்றி வைக்கிறார். ஞான தீபம் அப்படிங்கிறது தீபம் ஒளிஞ்சு எப்படி ஒரு விளக்கு எழிஞ்சதுன்னா அந்த அறைக்குள்ளாரி இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் தெரிய ஆரம்பிக்குமோ அது மாதிரி எப்போ ஒருத்தனுக்கு ஞான தீபம் அப்படிங்கிற தீபம் அவனுடைய இதயத்தில் ஏற்றப்படுதோ அப்போதான் அவன் இதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குப்பை அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அவனுக்கு தெரியாது. உலகத்தில் இருக்கிறவன் எல்லாம் அப்படி தான் இருக்கான். அவனுக்கு வந்து கொஞ்சம் போதை தெரியும் போது தான் நான் போதையில் இருக்கேன்னு உணர்வான், மயக்கத்தில் இருக்கிறேங்கிறத உணர்வான். அது மாதிரி ஞானம் கொஞ்சம் வரும்போது தான் கிருஷ்ணருக்கு எப்போ ஒருத்தன் பக்தி செய்து ஏதோ ஒரு சூழ்நிலைகளால் பக்தி செய்ய ஆரம்பித்து அவனுக்கு அந்த ஞானம் வந்ததுனால தான் அவன் குப்பை இருக்குங்கிறத புரிஞ்சுப்பான், தன்னுடைய மனத்தில் களங்கள் இருக்குங்கிறத புரிஞ்சுப்பான். புரிஞ்சுக்கிட்டவன் அந்த களங்களை போக்குறதுக்கு முயற்சி பண்ணுவான். இந்த ஞானம் வரும்போது அந்த நெருப்பை எப்படிப்பட்டதுன்னா எல்லா விதமான களங்கங்களையும் சாம்பலாக்கிடும். அதை தான் கிருஷ்ணன் இங்கே சொல்கிறார். ஒருத்தருக்கு பல விதமான களங்கங்கள் இருக்கு. அதான் சொன்னேன், பாவமும் களங்கம் தான், புண்ணியமும் களங்கம் தான். பாவத்தினால வரக்கூடிய விளைவுகளும் விளைவு தான், புண்ணியத்தினால வரக்கூடிய விளைவுகளும் விளைவு தான். ரெண்டுமே கர்ம பந்தங்கள் தான், எல்லாமே ஒருத்தனை பந்தப்படுத்தக்கூடியதான். இங்க ஸ்ரீல பிரபுபா சுட்டி காட்டுறார், மொத்தம் நான்கு வகையான விளைவுகள் இருக்கு. உருவாகி கொண்டிருக்கும் விளைவுகள், பழுத்து கொண்டிருக்கும் விளைவுகள், தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் விளைவுகள், எதிர்பார்க்கப்படும் விளைவுகள் என விளைவுகளில் பல நிலைகள் உள்ளன. நம்மளுடைய கர்மால நான்கு விதங்கள், நான்கு இருக்கு. சமஸ்கிருதத்தை சொல்லணும் அப்படின்னா பிராரப்த கர்மா, ஆப்ராரப்த கர்மா, கூட்டா பீஜா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எதனால வருதுன்னா அவித்யா, அறியாமையினால வருது. ஒருத்தன் அறியாமையில இருக்கான், எனக்கு வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியல, அறியாமையில இருக்கேன். அப்படி அறியாமையில இருக்கிறதுனால என்ன நடக்குது, நான் வந்து ஏதோ ஒரு பாவ செயலியோ புண்ணிய செயலியோ ஈடுபடுறேன். பாவமா இருக்கட்டும் புண்ணியமா இருக்கட்டும், மறுபடியும் சொல்றேன், ரெண்டுமே தவறு தான். பக்தி ஒன்று மட்டும்தான் நிலையானது. பாவமும் சரி புண்ணியமும் சரி இரண்டுமே பாவம் தான், இரண்டுமே தவறான செயல்கள் தான். ஏன்னா இந்த இரண்டுமே நம்மளுடைய உண்மையான நிலை கிடையாது. நம்மளுடைய உண்மையான நிலை ஜீவரோ சுரூபோய் கிருஷ்ணர் நித்யதாஸ், கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுதான் நம்மளுடைய உண்மையான நிலை. மித்தது எதுவுமே நம்மளுடைய உண்மையான நிலை கிடையாது. அதனால ஒருத்தன் பாவம் செய்தாலும் சரி புண்ணியம் செய்தாலும் சரி அது அதுக்கு காரணம் வந்து அவித்யா, அறியாமை. அவன் அறியாமையில் இருக்கிறதுனால அவன் பாவத்திலேயோ புண்ணியத்திலேயோ ஈடுபடுறான். உதாரணத்துக்கு பாவ செயல ஒரு செயலில் ஈடுபடுறான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் அறியாமையில் இருக்கான், அவனுக்கு தெரியல நான் வந்து ஆஹ் ஸ்ரீல பிரபாதர் ஒரு உதாரணம் கொடுப்பார். ஒருத்தன் அறியாமையில இருக்கான், அதனால அவன் என்ன பண்றான், தகாத பாலுறவுல ஈடுபடுறான். உதாரணத்துக்கு அவன் அந்த பாவ செயலை செய்யறான், அந்த பாவ செயலை அவன் செய்யறதுனால என்ன ஆகுது, அதனால அவனுக்கு வந்து நான்கு விதமான விளைவுகள் இருக்கு. ஒரு பாவமா இருக்கட்டும் புண்ணியமா இருக்கட்டும், எதை செய்தாலும் அதனால நான்கு விளைவுகள் இருக்கு. பிராரப்த கர்மா, அப்ராரப்த கர்மா, கூட்டா பீஜா, அதுதான் இங்க சொல்லித்தரப்படுது. முதல்ல என்ன சொல்லப்படுதுன்னா, உருவாகி கொண்டிருக்கும் விளைவுகள், அது எங்கேயோ இருக்கு, உருவாகிட்டு இருக்கு, எங்கேயோ உள்ள இருக்கு, இருந்துட்டு இருக்கு, வெளியில இன்னும் வெளிப்படலாம். அதுக்கடுத்து பழுத்து கொண்டிருக்கும் விளைவுகள், பழமாயின் இருக்கு, வந்துட்டே இருக்கு அதனுடைய விளைவுகள். இன்னொன்னு அனுபவிச்சுட்டு இருக்காரு, இப்ப நம்ம அனுபவிக்கிறோம். இன்னொன்னு வருங்காலத்துல வர இருக்கு. பிராரப்த கர்மம் அப்படின்னா நம்ம இப்ப அனுபவிக்கிறது, தற்போதைய தருணத்துல நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ அது பிராரப்த கர்மம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, எப்பா என் கர்மம் எல்லாம் தொலைஞ்சு போயிடும், தொலைஞ்சு போயிடணும். கர்மம் எல்லாம் ஒரே நாள்ல தொலைஞ்சு போயிடாது, ஒரே நாள்ல ஒரே வாழ்க்கையில ஒரே நாள்ல ஒரே வாழ்க்கையில நம்மளுடைய கர்மம் எல்லாம் தொலையணும் அப்படின்னா நம்மளால தாங்க முடியாது. ஒரு நிகழ்ச்சியில ஸ்ரீமத் பாகவதத்துல பார்த்தோம் அப்படின்னா, சாரி மகாபாரதத்துல திருத்தராஷ்டிரர் கிருஷ்ணர் கிட்ட கேட்பார், கிருஷ்ணா பொதுவா பையனை பெறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம், அதாவது ஒரு நல்ல செயல் தான். ஒருத்தன் யார் ஒருத்தர் புண்ணியம் செய்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் மகன் கிடைப்பான். எனக்கு 100 பசங்க கிடைச்சாங்க. அதே மாதிரி யார் ஒருத்தன் பாவம் செஞ்சிருக்கானோ அவனுக்கு தான் அவனுடைய வாழ்நாள்ல அவன் பையன் செத்து போவான். அவனுடைய வாழ்நாள்ல அவன் பையன் செத்து போறானா அவன் பாவம் செஞ்சிருக்கான், அவன் செஞ்ச பாவத்தினால அப்படி ஆகும். அது மாதிரி 100 பையன் கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கணும், ஆனா ஒரு பையன் கூட தங்கலையே, 100 பையனு சாகுற அளவுக்கு நான் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கேன், அது எப்படி கிருஷ்ணான்னு கேட்போம். கிருஷ்ணன் சொல்லுவார், எத்தனையோ ஜென்மங்களுக்கு முன்னாடி நடந்தது சொல்லுவார் திருத்ராஷ்டன். திருத்ராஷ்டன் பல ஜென்மங்களுக்கு முன்னாடி ஒரு கூண்டுக்குள்ள இருந்த ஒரு பறவையனுடைய பறவையை வந்து கண்ணை குத்திட்டு அந்த பறவையினுடைய குஞ்சுகள்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் கொன்றுப்போம். அந்த பாவத்துக்காக அவனும் குருடனாகி அவனுடைய குழந்தைகளும் கொல்லப்பட்டது. உடனே அவன் கேட்பான் திருத்தராசன், சரி கிருஷ்ணா நான் பாவம் செஞ்சேன், அதனால எனக்கு இந்த விளைவுன்னு சொல்ற, அதை ஏன் எனக்கு அடுத்த பிறவிலே கொடுக்கல நீனு, அதுக்கு ஏன் இவ்வளவு பிறவி தாண்டி கொடுத்த? கிருஷ்ணன் சொல்ற, ஏன்னா அவ்வளோ பேர் நீ கொன்ன, அவ்வளோ பேர் உனக்கு அவ்வளோ அதாவது அவ்வளோ பேர் சாகிறத அந்த பறவை பார்த்துச்சு, அத்தனை குட்டி சாகிறத, அது மாதிரி நீ அனுபவிக்கணும்னா உனக்கு 100 குழந்தைங்க வேண்டும். அந்த 100 குழந்தைங்க வேணுங்கிறதுக்கு உனக்கு புண்ணியம் வேணும், அந்த புண்ணியத்தை சேர்க்கறதுக்கு உனக்கு இவ்வளோ நாள் ஆச்சு, இத்தனை ஜென்மம் ஆச்சு. இப்போ பேங்க்ல உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பேங்க்ல 50,000 ரூபா கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 50,000 ரூபா கடன் இருக்குது, ஆனா பேங்க்ல பேலன்ஸ் 0 இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவான், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த 50,000 ரூபாய் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா போட போட அந்த 50,000 ரூபா வந்துருச்சுன்னா டகால் நிறுத்துருவான். அது மாதிரிதான் இந்த பாவ புண்ணிய கணக்கும், ஒருத்தன் பாவம் செய்யறதுனால வரக்கூடிய விளைவுகள், புண்ணியம் செய்யறதுனால அப்படியே கூட்டல் கழித்தல்லையே போயிட்டே இருக்கும், மேலையும் கீழையும் போயிட்டே இருக்கலாம். எனிவே இப்ப எதுக்கு அதை சொல்றோம்னா, இந்த பாவ விளைவுகளும் சரி புண்ணிய விளைவுகளும் சரி, இதுல வந்து எல்லாத்தையும் ஒரே பிறவியில யாருமே அனுபவிக்க முடியாது. நம்மளுடைய பாவங்கள் அப்படிங்கிற ஸ்டாக் எங்கேயோ சேர்ந்து கிடக்குது, எவ்வளவோ கிடக்குது, இமயமலை மாதிரி கிடக்குது, அதை வந்து ஒரே பிறவியில அழிக்க முடியாது. இந்த பிறவியில இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம், என்ன அனுபவிச்சுட்டு இருக்கோமோ அது பிராரப்த கர்மம். நமக்கு என்ன காத்துன்னு இருக்குதோ வருங்காலத்துல வர்றதுக்கு இருக்கோ அது அப்ராரப்த கர்மம், இன்னும் அது தோன்றல, அதனால அது ஆப்ராரத்த கர்மம்னு சொல்லப்படும். அதுவே பீஜம் அப்படின்னா விதை விதைச்சு விதையா வந்துருச்சு. ஒரு பாவத்தை ஒருத்தன் செய்யறான் அப்படின்னா மறுபடியும் அந்த பாவத்தை செய்யறதுக்கான ஆசை அவனுக்குள்ளார வரும். உதாரணம் சொல்றேன், ரோட்ல போறோம், ரோட்ல வந்து ஒருத்தன் சூடா சமோசா போட்டு விற்கிறான், சமோசா போட்டு விற்று அதை தினமும் சாப்பிட்டுட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. பல நேரங்களில் ஆரம்ப நிலை பக்தர்களுக்கு அது ஒரு பிரச்சனையா இருக்கும். பக்தியில வந்து வர்றதுக்கு முன்னாடி அவங்க தினமும் போக வழி அந்த வழியா தான் போவாங்க. போகும்போது தினமும் அவங்கிட்ட சம்சா வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க தினமும். அதனால என்ன ஆகும்னா அவனுக்கு பிராரப்த அப்ராரப்தெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் பக்தன் ஆயிடுவான். அந்த கடை பக்கமா போகும்போது அப்படியே இழுக்கும் அவன் மனசு, அவன் ஐயோ வாங்கலாமா. அவன் வந்து சமோசா சாப்பிடணும்னு நினைச்சிருக்கவே மாட்டான். முன்னாடிலாம் பக்தனா இல்லாதப்ப சமோசா சாப்பிடணும்னு நினைச்சுட்டே அந்த வழியில போயிருப்பான், கடையை போயிட்டு பார்த்துட்டு வாங்கிட்டு போயிட்டே இருந்திருப்பான். இப்ப கொஞ்சம் பக்தியில வர ஆரம்பிச்சிடும் அந்த சமோசா கடைய பார்க்காத வரைக்கும் அவனுக்கு தோணி இருக்காது சமோசா வாங்கலான்னு. ஆனா அந்த சமோசா கடை பக்கம் போனறியும் வாங்கலாமா அப்படி ஒரு ஆசை வரும். அப்ப அந்த அப்படின்னா என்னன்னா அவன் ஏற்கனவே பல முறை அங்க சமோசா சாப்பிட்டதுனால மறுபடி அங்க சமோசா சாப்பிட்றதுக்கான ஆசை அவனுக்குள்ளார இருந்துட்டே இருந்திருக்கு. அது அவன் அந்த ஆசை இருக்குங்கிறத அவன் உணராம இருக்கான். ஆனா மறைஞ்சு இருக்கு அந்த ஆசை. அந்த ஆசையானது மறைஞ்சு இருக்கக்கூடிய நிலை வந்து கூட்டம்னு சொல்லப்படும். அந்த சூழ்நிலைகள் ஏற்படும் போது சமோசா கடை பக்கம் போகும்போது அந்த ஆசை மறுபடி வருது பார்த்தீங்களா, அது வந்து பீஜம், விதை விதைச்சு அப்படி வந்துருச்சு, விதை விதைச்சிருச்சு. உடனே என்ன பண்றான், மறுபடியும் சமோசா வாங்கறான், மறுபடியும் அவன் பாவ செயலை செய்யறான், மறுபடியும் அப்ராரத பிராரத்தால சுத்தின்றே இருப்பான், எல்லையே இல்லாம சுத்தின்றே இருப்பான். அந்த சுத்து எப்படின்னா எங்க ஆரம்பிச்சு எங்க முடிவு தெரியவே தெரியாது. ஒரு நூல்கண்டு சிக்கல் ஆனதுன்னா சிக்கல் ஆயிண்டே ஒன்னொன்னு சிக்கல் ஆயிண்டே இருந்ததுன்னா எங்க ஆரம்பிச்சது எங்க முடியுதுன்னு தெரியாது. அதுதான் கிருஷ்ணர் கீதையிலையும் சொல்லுவார், இந்த சம்சார வாழ்க்கை அப்படிங்கறதுல இந்த ஜட உலக வாழ்க்கையில நமக்கு வந்து எங்க ஆரம்பம் எங்க முடிவுனே தெரியாது. கிருஷ்ணர் சொல்வார், இந்த ஜட வாழ்க்கைய அவர் வந்து 15வது அத்தியாயத்துல ஒரு ஆலமரத்துக்கு ஒப்பிடுவார். இந்த ஆலமரம் வேறு எங்க இருக்கு எது எங்க இருக்கு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனுடைய ஆரம்பத்தை தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்லாம் முயற்சி பண்ணோம்னா முடியாது. நூல்கொண்டோட சிக்கலை எடுக்கலாம் நினைச்சோம்னா முடியாது. என்ன பண்ணணும், ஆலமரத்தை வந்து வெட்டி வீழ்த்திடணும். ஞானத்தை கொண்டு அந்த ஆலமரத்தை, ஜட உலக வாழ்க்கைங்கிற ஆலமரத்தை ஒருத்தன் வெட்டி வீழ்த்தணுங்கிறார் கிருஷ்ணர். அது மாதிரிதான் நம்ம வந்து அந்த சமோசா கடைக்கு திரும்பி போகும்போது ஆசை வருது அப்படின்னா அந்த இடத்துல குறுக்க நம்மளுடைய ஞானத்தை கொண்டு வந்து வைக்கணும். ஆசை வந்தா கூட குறுக்க ஒரு ஞானத்தை போடணும், இது கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்யப்படாது, இது பாவம், நான் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஞானம் அவனுக்கு அங்க குறுக்க வரணும். அந்த ஞானம் குறுக்க வந்ததுன்னா அந்த சுழற்சி நிக்குது, தடை போட்டு நிறுத்திடுறீங்க. அந்த ஞானம் குறுக்க வராத போது அவன் மேலும் அறியாமலே இருந்தான்னா சுழண்டுட்டே இருக்கும், பாவம் செய்வான், அதனால விளைவுகளை அனுபவிப்பான், மறுபடி பாவம் செய்யறதுக்கான ஆசை இருக்கும், சூழ்நிலைகள் ஏற்படும் போது அந்த ஆசை வெளியில தோன்ற ஆரம்பிக்கும், அறியாமையில இருக்கக்கூடிய காரணத்தினால மறுபடியும் அவன் பாவம் செய்யறான். நடுவுல அந்த ஞானம் அப்படிங்கிறது வரலன்னா அவனுடைய பாவத்தை நிறுத்தவே முடியாது, அவனுக்கு வழியே தீர்வே கிடையாது. அந்த அவித்யா இருக்கக்கூடிய காரணத்தினால அவன் மறுபடி இந்த தவறான செயல்களை ஈடுபட்டுட்டே தான் இருப்பான். சில பிரபுபாத் சொல்லுவார், நான் முதலே அந்த உதாரணம் ஆரம்பிச்சேன், ஒருத்தர் வந்து தகாத பாலுறவுல ஈடுபடுறான், அதன் மூலமா அவனுக்கு ஏதோ ஒரு வியாதி வருது, வருங்காலத்துல ஏதோ ஒரு வியாதி காத்துன்னு இருக்கு அப்படின்னே வச்சுக்கோ. அவன் இப்ப என்ன வியாதி அனுபவிக்கிறானோ அது பிராரப்தான், காத்துன்னு இருக்கக்கூடிய வியாதி ஆ பிராரப்தான். அவன் தகாத பாடுகளில் ஈடுபட்டதுனால மறுபடியும் அதே மாதிரியான தகாத செயல்களில் ஈடுபடுறதுக்கான ஆசை அவனுக்குள்ளார இருக்கு. அது இருக்கிறத அவன் உணரமாட்டான், அது கூட்டான். அதற்கான சூழ்நிலைகள், வசதியான சூழ்நிலைகள் ஏற்படும் போது மறுபடியும் அந்த ஆசை எழுந்துவோம், அது பீஜா. அதுக்கு நடுவில் அவனுக்கு ஞானம் இருந்து நிறுத்தாத பட்சத்தில் அவனை தடுக்க முடியாது. சில பிரபப்பா இன்னொரு உதாரணமும் கொடுப்பார். ஒரு திருடன் திருடுறான், எல்லா திருடனுக்கும் தெரியும் திருடனா ஜெயிலுக்கு போவான். ஆனா மறுபடியும் ஜெயில இருந்து வந்த என்ன பண்றான், திருடுறான். இல்லைன்னா ஏன் வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல மக்கள் கூடக்கூடிய இடத்துல எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, ஜெய்படி திருடர்கள் கவனிக்க. ஏன், அவன் ஏற்கனவே திருடனவன், ஏற்கனவே ஜெயிலுக்கு போனவன். சரி, ஏற்கனவே திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டானே, அவனை ஏன் படத்தை போடணும்? ஏன்னா அவன் தான் மறுபடி திருடுவான். புதுசா திருடுறவன் இருப்பான், ஆனா ஏற்கனவே எவன் ஒருத்தன் திருடுனானோ அவன் மறுபடி திருடுவான். புரியுதுங்களா? அதனாலதான் அவன் போட்டு நோட்டீஸ் போட்டு விட்டுறான் போலீஸ்காரன். இருந்தாலும் திருட்டு நடக்குது, அது ரெண்டாவது விஷயம். ஆனா கருத்து என்னன்னா, ஒருத்தன் அந்த பாவத்தை செய்யும் போது மறுபடியும் அவன் அந்த பாவத்தை செய்யறதுக்கு வழி இருக்கு. அதனால குறுக்கா நம்ம வந்து அறிவை கொண்டு வரணும், ஞானம் அப்படிங்கிறது அவசியம். அந்த ஞானம் இருக்கும்போது அவன் செய்திருக்கக்கூடிய அவனுக்காக இருக்கக்கூடிய பிராரப்தமாகட்டும் அப்பிராரப்தமாகட்டும் கூட்டமாகட்டும் பீஜமாகட்டும் இது எல்லாமே எரிஞ்சு போயிடும். எப்படி நெருப்புல கொண்டு போய் எதை போட்டாலும் எரிஞ்சிடுமோ, அது மாதிரி ஞான நெருப்புல நீங்க கொண்டு போய் பிராரப்தாவை போட்டாலும் எரிஞ்சிடும், ஆப்பிராரப்தாவை போட்டாலும் எரிஞ்சிடும், கூட்டத்தை போட்டாலும் எரிஞ்சிடும், பீஜத்தை போட்டாலும் எரிஞ்சிடும், எல்லாமே எரிஞ்சிடும். அதை தான் இங்கே வந்து ஷீல பிரபா பொருள் விளக்குறாரு. ஒருத்தருக்கு வந்து எல்லாமே எரிஞ்சிடும். ஒருத்தர் ஞான நெருப்போடு, ஒருத்தர் ஞான நெருப்பில் அவனுடைய எல்லா விளைவுகளும் எரிந்து சாம்பலாகிடும். என்னாகும் இப்போ, என்ன மாதிரியான ஞானம் ஒருத்தனுக்கு இருக்கணும்? சில பிரபப்பா இங்க சுட்டி காட்டுறார், ஆத்மா பரமாத்மா மற்றும் இவர்களுடனான உறவை பற்றிய ஞானம். ஞானம்னா அதுதான் கிருஷ்ண கீதையில 13வது அத்தியாயத்தையும் சொல்லுவார். ஞானம்னா என்ன? ஆத்மாவை பற்றியும் பரமாத்மாவை பற்றியும் தெரிந்து கொள்ளக்கூடியதுதான் ஞானம். மித்ததெல்லாம் ஞானம் கிடையாது. ஞானம் அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும், இல்ல பெரிய பெரிய பட்டப்படிப்பு வாங்கியிருக்கணும், டபுள் பிஹெச்டி வாங்கியிருக்கணும், இது கிடையாது ஞானம். இதெல்லாம் அஜ்ஞானம், அவித்யா. அப்படி இல்லைன்னா ஏன் படித்தவங்க எவ்வளவோ பிஹெச்டி வாங்கினவெல்லாம் ஏன் தப்பு பண்ணுறான், ஏன் அவன் வந்து மோசமான காரியங்களில் ஈடுபடுறான்? பல நேரங்களில் நம்ம பார்க்குறோம், எல்லாருமே மோசமான காரியங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனால் சில நேரங்களில் நம்ம பார்க்குறோம், ஒரு சிலர் ரொம்ப ரொம்ப மோசமான கேவலமான காரியங்களில் ஈடுபடுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய அமெரிக்க ஜனாதிபதிக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், அவர் மேல ரொம்ப கேவலமான விஷயங்கள்லாம் வந்தது. படிச்சிருந்தார், அறிவு இருந்தது. ஆனா அறிவு இருந்ததா? இல்ல, ஏன்னா அவர் அறிவாளி கிடையாது, அறியாமையில தான் இருக்கு. ஏன்னா அறிவு அப்படிங்கிறது என்னன்னா, ஆத்மா பரமாத்மா பற்றிய அறிவு, இந்த இருவருக்கும் இடையில் உள்ள உறவை பற்றிய அறிவு, இதுதான் அறிவு, இதுதான் ஞானம். மித்தது எல்லாமே அஜ்ஞானம் தான். அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் பல நேரங்களில் நினைப்பாங்க, நான் வந்து இது படிக்கணும், அது படிக்கணும், உழவு பெரிய படிக்கணும், அறிவு வளர்த்துக்கணும், இதெல்லாம் அறிவே கிடையாது, இதெல்லாம் அறிவே கிடையாது, எல்லாம் வந்து அறியாமை தான். அப்படி அறிவை வளர்த்துக்கொள்றதுல பார்க்கும்போது, ஆத்மா, நான் இந்த உடல் ஆத்மா அப்படிங்கிறத ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும். சில பிரபப்பா பல நேரங்களில் சவால் இடுவார், பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களில் போய் சொல்வார், நீங்களாம் எதுக்கே பல்கலைக்கழகம் வச்சிருக்கீங்க, எங்க உங்க பல்கலைக்கழகத்தை துறை இருக்கு, டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க சொல்லித்தரீங்க ஆத்மாவை பத்தி? எதுக்கோ எத்தனையோ நீங்க டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கீங்க, எத்தனையோ துறைகள் இருக்கு, ஆத்மாவை பத்தி சொல்லித்தரதுக்கு ஏதாவது துறை இருக்கா காட்டு, எந்த பல்கலைக்கழகத்தை ஆத்மாவை பத்தி சொல்லித்தரதுக்கு துறைகள் இருக்கு? எதையோ படிக்கிறோம், எத்தனை துறை இருக்கு? ஒரு இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் போனோம் அப்படின்னா எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்கு. யாருக்கு தெரியும் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு? எத்தனை இருக்கு நீங்க படிச்சீங்களா? நிறைய இருக்கு, சொல்ல முடியாது, நூற்றுக்கணக்கான துறைகள் இருக்கு. ஆனா ஆத்மா பத்தி சொல்லிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கா? இல்ல. பிரபா அதான் போய் பெரிய பெரிய பல்கலைக்கழகத்துல சவால் விட, என்னத்துக்கு நீ பல்கலைகளை வச்சு என்ன பிரயோஜனம்? உங்ககிட்ட பிஹெச்டி படிச்சிருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா ஆத்மாவை பத்தி சொல்லித்தரதுக்கு உங்ககிட்ட எந்த துறையுமே இல்லை. ஆத்மாவை பத்தி ஒருத்தன் தெரிந்து கொள்ளணும். அவன் எவ்வளவு படிச்சாலும் தான் இந்த உடல் நினைச்சுட்டு இருக்கிற பட்சத்துல அவன் படிச்சதனுடைய பலன் என்ன? அவன் தன்னை இன்னும் உடலாவே நினைச்சுட்டு இருக்கான். கிருஷ்ணர் கீதையில சொல்றார், நீ வந்து பண்டிதனை போல பேசுற, ஆனா நீ முட்டாளுங்கிற. ஏன்னா உனக்கு ஆத்மாவை பத்தி தெரியல. ஆத்மாவை பத்தி தெரியாதவன் முட்டாள். அவன் எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் சரி முட்டாள். ஆத்ம ஞானம் இல்லைன்னா அவன் ஒரு முட்டாள். பரமாத்மாவை பத்தி தெரி ஆத்ம ஞானம், சரி நான் இந்த உடல் கிடையாது ஆத்மா, அது மட்டும் இருந்தா மட்டும் அறிவாளியா? அது அறிவினுடைய ஒரு நிலை, ஆரம்ப நிலைன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பரமாத்மாவை பற்றி தெரிந்து கொள்ளணும், கிருஷ்ணரை பத்தி தெரிந்து கொள்ளணும், கிருஷ்ணருக்கும் எனக்கும் உள்ள உறவை தெரிந்து கொள்ளணும். இது எல்லாம் எவன் ஒருத்தர் தெரிஞ்சு வச்சிருக்கானோ அவன் தான் அறிவான். கிருஷ்ணர் சொல்றார் கீதையில, நாலு விதமான மக்கள் எங்கிட்ட சரணடைறாங்கிற. ஞானம் இருக்கிறவன் சரணடைறான். பொதுவா அந்த இடத்துல கிருஷ்ணன் ஞானி அப்படின்னு சொல்றது ஆத்ம ஞானம் உடையவன். ஆத்ம ஞானம் உடையவன் கிருஷ்ணர் கிட்ட சரணடைறான். பற்பல பிறவிகள் கடந்ததுக்கு அப்புறம் அவன் ஆத்ம ஞானத்தை முன்னேறி கிருஷ்ணரே பரமாத்மாங்கிற நிலையை தெரிந்து கொள்வான். பகுணாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியது வாசுதேவஸ்வரும் இது சமஹாத்மா சுதுர்லபம். பற்பல பிறவிகள் கடந்ததுக்கு அப்புறம், பகுணாம் ஜென்மனாம் அந்தே, எத்தனையோ பிறவிகள் அந்தே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஞானவான் மாம் பிரபத்தியது. ஞானவான் யார்? ஒருத்தன் ஞானியோ அவன் எங்கிட்ட முழுமையா சரணடைறான். மாம் பிரபத்தியது வாசுதேவம் சர்வமிதி, வாசுதேவனான நான் தான் எல்லாம் அப்படிங்கறத உணர்ந்து என்கிட்ட சரணடை. ச மகாத்மா சுதுர்லபா, அத்தகைய மகாத்மா மிகவும் அரிதானவன். அத்தகைய மகாத்மாவா ஒருத்தன் ஆகணும். பகவான் கிருஷ்ணர் தான் எல்லாம் அப்படிங்கறத தெரிஞ்சுண்டு, அந்த ஞானத்தை புரிஞ்சுண்டு, கிருஷ்ணருக்கு நான் தொண்டு செய்ய வேண்டியவன் அப்படிங்கறத ஒருத்தன் உணர்ந்துண்டு கிருஷ்ணர்கிட்ட சரணடை, அது பக்குவ ஞானம். ஞானத்து ஞானம் அப்படின்னா அந்த ஞானத்தை செயல்படுத்தணும். ஒருத்தனுக்கு அறிவு இருந்து எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும் அதை செயல்படுத்தாத பட்சத்தில் அந்த அறிவினுடைய பிரயோஜனமே கிடையாது. ஏதாவது பலன் இருக்கா அந்த அறிவினால? ஏதாவது பலன் இருக்கா? ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவன் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஆட்டோ ஓட்டுறான் சார்மா. ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன் ஆட்டோ ஓட்டக்கூடாதா? தாராளமா ஓட்டலாம், தவறு கிடையாது. ஆனா அவனுக்கு அந்த அறிவு அவன் கத்துண்டான், அதை பிரயோஜனப்படுத்தல. அதுக்காக தான் மக்கள் வருத்தப்படுறாங்க. ஆட்டோ ஓட்டுறதுல தவறு எதுவும் கிடையாது. ஆனா அவன் ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சுட்டான், அதை பிரயோஜனமா உபயோகப்படுத்தல. சரியா? அது மாதிரி நமக்கு வந்து ஞானத்தை தெரிஞ்சுட்டு அதை உபயோகப்படுத்தல அப்படின்னா அந்த ஞானத்தினால பிரயோஜனம் இல்லை. கிருஷ்ணர் தான் எல்லாம் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு கிருஷ்ணர் கிட்ட சரணடையலன்னா அதுல பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இல்லைன்னா ஏதோ ஓகே தெரிஞ்சு வச்சிருக்கான், அவ்வளவுதான், முழுமையான பலனை அடையணும். அதனால யார் ஒருத்தர் கிருஷ்ணர் தான் எல்லாவற்றுக்கும் மூலம், நான் கிருஷ்ணரிடம் சரணடைய வேண்டியவன் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு கிருஷ்ணர் கிட்ட சரணடைகிறானோ அவன் மகாத்மா சுதுர்லபக. அத்தகைய மகாத்மா அரிதானவன். அவனை பார்க்கறது அவ்வளவு எளிமையானது கிடையாது. எல்லாரும் கிருஷ்ணர்கிட்ட சரணடைறது கிடையாது, எல்லாரும் கிருஷ்ணர் கோயிலுக்கு வர்றது கிடையாது, எல்லாரும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜெபம் பண்றது கிடையாது. அப்படியே வந்தா கூட எத்தனை பேர் நம்மளே பார்க்கறோம். நமக்குள்ளார நம்ம அலசி அரைஞ்சு பார்த்தோம்னா தெரியும் நம்மள எத்தனை பேர் தனித்தனியா ஒவ்வொருத்தவங்க நம்மளே எத்தனை பேர் எந்த அளவுக்கு சரணடைஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா பூர்ணமா நம்ம யாருன்னு சரணடை, ஏதோ கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு தான் இருக்கும். அப்படி கிருஷ்ணரை ஒரு நிமிஷம் பாக்குறது மணிக்கணக்கில் மாயா பார்த்துங்க. இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை போயின்னு இருக்கு. ஆனா நம்ம வந்து தொடர்ந்து ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்களை படிக்கும்போது, தொடர்ந்து நம்ம பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் போன்ற விஷயங்களை கேட்கும்போது படிப்படியா நம்மளுடைய ஞானம் வளர்ச்சி பெறும். அப்படி ஞானம் வளர்ச்சி பெறும்போது நம்மளும் மகாத்மாவாகும். அப்படி நம்ம மகாத்மா ஆகும்போது அது துர்லபம். நம்ம நினைச்சா கூட நானும் கிருஷ்ண பக்தி வந்துட்டேன், ஹரே கிருஷ்ணா, நானும் ஏதோ பதினாறு மாலை ஜெபம் பண்றேன், நாலு கட்டுப்பாடு கடைபிடிக்கிறேன், தீட்சை வாங்கிட்டேன், நானும் மகாத்மா ஆயிட்டேன்னு நினைச்சிடக்கூடாது. நம்மளாம் இன்னும் துராத்மாவா தான் இருக்கும், மகாத்மா வாக்கல. மகாத்மா அப்படின்னா சுதுர்லபா, அவ்வளவு அரிதா, அவ்வளவு எளிதானது கிடையாது. கிருஷ்ணரை முழுமையா உணர்ந்து கிருஷ்ணர் கிட்ட பூர்ணமா சரணம், அந்த நிலைக்கு நம்ம எல்லாரும் உயர்வு பெறணும். கிருஷ்ணர் கிட்ட பூர்ணமா சரணடையக்கூடிய நிலைக்கு நம்ம அனைவரும் உயர்வு பெறணும். அதுக்காக தான் இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை ஸ்ரீல பிரபுபாதர் ஆரம்பிச்சு வச்சிருக்கார். ஸ்ரீல பிரபுபாதர் முக்தி பெற்ற ஆத்மா ஆன்மீக உலகத்தை நிரந்தரமா கிருஷ்ணருக்கு சேவை பண்ணக்கூடியவர். அவர் இங்க வந்து நமக்கு இந்த விஷயங்களை சொல்லித்தரணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் எதுக்காக இங்க வந்து இவ்வளவு செயல்களை, இவ்வளவு காரியங்களை செஞ்சு நமக்கு கிருஷ்ண பக்தியை கொடுத்தாருன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். நான் கொடுக்குறேன், நீ எடுத்துக்கோ, எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் அவசியம் பொதுவாக கிடைக்காது. ஆனா சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையினால அவ்வளோ பெரிய உயர்ந்த நிலைகளும் ரொம்ப எளிமையா கிடைக்கும். ஒரு விதத்துல பார்த்தா நம்மளும் மகாத்மா தான். ஏன்னா இந்த ஞானிகள் எத்தனையோ கோடா எத்தனையோ ஜென்மங்கள் கழிச்சு அடையக்கூடிய நிலையை நம்ம எளிமையா அடையும். ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜெபம் பண்றது மூலமா எத்தனை பேர் இந்த நிலைக்காவது வராங்க. எடுத்துக்கோங்களேன், சில பக்தி சிதான் சரத் தாக்கர் சொல்லுவார், ஒரு ஆரம்ப நிலை பக்தன், ரொம்ப ஆரம்ப நிலை பக்தன், அவன் வந்து வெறும் கோயிலில் வந்து மணி அடிச்சான்னா, ஒரு ஆரத்திக்கு கொஞ்ச நேரம் மணி அடிச்சான்னா, அது வந்து நூற்று கணக்கில் ஆஸ்பத்திரி திறக்கிறதுக்கும் நூற்று கணக்கில் பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கும் விட ரொம்ப உயர்ந்தது. ஏன்னா கிருஷ்ண பக்தி அவ்வளோ உயர்ந்தது, அது அவனுக்கு நித்தியமான பலனை கொடுக்கும். அதனால நமக்குள்ளார பிரச்சனை இருக்கு, கலங்கங்கள் இன்னும் இருக்கு, இருந்தாலும் நம்ம எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில இருக்கோங்கிறதும் நம்மளால இடப்பட முடியாது. ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை யார் ஒருத்தர் ஜெபம் பண்றாங்களோ அந்த நிலை உயர்ந்த நிலை, மகாத்மாவினுடைய நிலை அது. அது சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையினால நம்ம துராத்மாவா இருக்கிற பட்சத்திலையும் அந்த நிலையில இருக்கவங்க என்ன செய்வாங்களோ அந்த செயல் நமக்கு கொடுக்கப்படும். அத நம்ம வந்து முறையா உபயோகப்படுத்திக்கணும், அது நம்ம கையில தான் இருக்கு. எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, வாழைப்பழத்தை உரிச்சு வாயில வச்சாச்சு, சாப்பிட வேண்டியது நம்ம தான் சாப்பிடணும். வாழைப்பழத்தை தோட்டத்துல போய் மரத்தை ஊனி மரம் வளர்ந்து அது பூவாகி காயாகி கனியாகி அதை பறிச்சுட்டு வந்து உரிச்சு வாயில போட்டு மென்னணும், அது எல்லாத்தையும் விட்டாச்சு. நானே அதாவது குருவே ஆச்சாரியரே வந்து பிரபுபாதரே வந்து அவரே விதைய விதைச்சு அவரே ஒரு மரத்தை உருவாக்கி அவரே அதை வந்து பூவா அது வந்து பூவாகி காயாகி கனி ஆகிறது பார்த்து அந்த கனியை எடுத்துட்டு வந்து உரிச்சு நம்ம வாயில விட்டுறார். நம்ம வாயை மூடிக்கிறோம். இந்த சின்ன குழந்தைங்களாம் ஒரு சில நேரம் பண்ணோம், குழந்தைங்கள்லாம் நிறைய அனுபவம், வா அம்மா ஊட்டுவாங்க, வா இந்த ஒரு பழத்தை சாப்பிட்றா கண்ணா அப்படின்னு ஊட்டுவாங்க. பிடிவாதம் வந்ததுன்னா அப்படியே நிறுத்திக்கும் வாய மூடிக்கிட்டு. அது மாதிரி தான் நம்ம இருக்கோம். ஆச்சாரிய பிரபுபாதன் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துறாரு, இருந்தாலும் நம்ம வந்து வாயை மூடிட்டு இருக்கோம், நான் எடுத்துக்க மாட்டேன். எப்படி அம்மா சில நேரங்களில் வற்புறுத்தி வாயில திணிப்பாங்களோ, கொஞ்சமாவது உள்ள போகட்டும்னு திணிப்பாங்களோ, அது மாதிரி பிரபுபாதும் சில நேரங்களில் ரொம்ப கடினமா திட்டுவார், கடினமா திட்டி உள்ள துணிப்பார் கிருஷ்ணர். அதுதான் ஆச்சாரியருடைய கருணை. அப்படிதான் நம்ம வந்து இந்த கிருஷ்ண பக்தியில சரணடைஞ்சு நம்ம கொஞ்சம்தான் ஓரளவுக்கு தான் அம்மா வந்து குழந்தைய ஊட்டின் இருப்பாங்க. குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் குழந்தையா எடுத்து சாப்பிட்றதுக்கும் பழகிக்கும். அது மாதிரி நமக்கும் பிரபுபாதி சொல்லிக் கொடுக்குறாரு, கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளும் அதை சீரியஸா பயிற்சி பண்ணணும். எப்பவுமே ஊட்டிக்கிட்டே இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. ஸோ அப்படி நம்ம வந்து ஞான தீபத்தை வளர்த்து நம்மளுடைய பாவங்கள்ல இருந்து விடுபடும். ஹரே கிருஷ்ணன். ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள்? ஓகே, பாவங்கள் நிறைய இருக்கு, எவ்வளவோ நம்மளுடைய அக்கௌண்ட்ல ஸ்டாக்ல எவ்வளவோ இருக்கு, அதெல்லாத்தையும் ஒரே பிறவியில நம்ம அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்ப இவருடைய கேள்வி என்னன்னா, நம்ம கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்றோம், கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணோம் அப்படின்னா ஒரே பிறவியில ஹரிபோல் கவனம், ஒரே பிறவியில கிருஷ்ண பக்தியினால என்னால பக்குவம் அடைஞ்ச முடியுமா அப்படின்னு கேக்குற. முடியும், கண்டிப்பா, நிச்சயமா. அதை தான் நான் உபன்யாசத்திலே சொன்னேன். இந்த பிறவியில நம்ம அனுபவிக்கிறது பிராரப்தா, வருங்காலத்துல வர இருக்கக்கூடியது அப்ராரப்தா, எதெல்லாம் ஸ்டாக்ல இருக்கோ அது எல்லாமே வந்து பஸ்பமாயிடும். அதுதான் கிருஷ்ணன் சொல்லாதீங்க, எல்லாம் சாம்பலாயிடும். இப்ப இருக்கிறது, அடுத்து இருக்கிறது, எல்லாமே சாம்பலாயிடும். ஆனா அந்த நெருப்பு வந்து கொழுந்து விட்டு எரியணும். சும்மா கொஞ்சமா எரிஞ்சதுன்னா கொஞ்சம் தானே, கொஞ்சம் தான் சாம்பலாம். அந்த ஞானமானது, ஞான நெருப்பு, ஞானாக்னி கொழுந்து விட்டு எரியணும். எப்ப அந்த ஞானாக்னி எந்த அளவுக்கு தீவிரமா எரியுதோ அந்த அளவுக்கு அழிஞ்சு போயிடும். அதனால நம்ம கிருஷ்ண பக்தி எந்த அளவுக்கு தீவிரமா பயிற்சி பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம கிருஷ்ண பக்தியில உயர்ந்த நிலையாடு. அது நம்ம கையில இருக்கு. ஒரே பிறவிலையும் ஒருத்தர் கிருஷ்ண பக்தியில விட்டு கிருஷ்ண பக்தியில பக்குவம் அடைஞ்சு போயிடலாம், கோடான கோடி ஜென்மமாயும் போகலாம். அது அவனுடைய சின்சியர். நம்மளே பாக்குறோம் கோயில்ல, ஒரு சிலர் வராங்க வந்தடி ரொம்ப வேகமா கிருஷ்ண பக்தி எடுத்துக்கிறாங்க, தீவிரமா ஆர்வமா வராங்க, சேவை பண்றாங்க, புத்தகம் விற்கிறாங்க, எல்லாத்தையும் செய்யறாங்க. கோயில வந்து சேவை பண்றாங்க, 16 மாலை ஜெபம் பண்றாங்க, கட்டுப்பாடு முறையில கடைபிடிக்கிறாங்க, புஸ்தகங்களை தொடர்ந்து படிக்கிறாங்க, எல்லாத்தையும் செய்யறாங்க. அப்படி செய்யும் போது அவங்க வேகமா முன்னேறத நம்மளும் பார்க்கிறோம். ஒரு சிலர் வருவாங்க, வருஷம் கணக்குல வருவாங்க, 2 மாலை ஜெபம் பண்ணுவாங்க, 4 மாலை ஜெபம் பண்ணுவாங்க, ஏதோ 2 விதிமுறையை கடைபிடிப்பாங்க, 2 விதிமுறையை கடைபிடிக்க மாட்டாங்க, புத்தகமே படிக்க மாட்டாங்க. பல வருஷம் வந்திருப்பாங்க, என்ன புக்கம் படிச்சிருக்கீங்க? பிரபு, நான் இப்பதான் இது படிச்சுட்டு இருக்கேன், பகவத்கீதா முதல் அத்தியாயம் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. அப்ப ஞானாக்னி வரும், பொறுமையா வரும் ஞானாக்னி. அப்படி ஏதோ அக்னி அணையாம வந்துட்டு இருக்கும். அதுவும் அணையாம வந்ததுன்னா ஒழுங்கா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஜெபனம்னா அணையாம வந்துட்டு இருக்கும். நான் தீவிரமா பயிற்சி எடுக்கும் போது ஞானாக்னி கொழுந்து விட்டு எரியும். அப்போ எல்லாம் பக்குமா நம்ம கையில தான் இருக்கு. எந்த அளவுக்கு கிருஷ்ண பக்தியை தீவிரமா எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்தா ஒரே பெரியல போயிட முடியுமா, அது அவங்களுடைய எந்த அளவுக்கு அவங்க கிருஷ்ண பக்தியை தீவிரமா ஏற்றுக்கொள்றாங்களோ அந்த அளவுக்கு, அதை பொறுத்து. வேற ஏதாவது கேள்விகள்? அப்படி நான் சொல்லல. ஆண்மகன் பெறது அப்படிங்கிறது ஒருத்தருக்கு வந்து அதற்குன்னு ஒரு புண்ணியம் இருக்கு. அதாவது சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, கலியுகத்துல எல்லாமே பாவிகள் தான். அந்த கலியுகத்துல பார்த்தா அப்படின்னு நிறைய பேர் குழந்தைகளும் இல்லாமே ஒன்று இருக்காங்க, அது ரெண்டாவது விஷயம். ஆனா சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட புத்திரஹீனம் கிரகம் சூன்யம், ஒரு இடத்துல ஒரு வீட்டுல கிரகம்ல வந்து புத்திரன், புத்ரி இல்ல புத்தன், புத்திரஹீனம் கிரகம் சூன்யம், புத்திரன் இல்லாத வீடு கிரகம் வந்து சூன்யத்துக்கு விடப்படும். பல இடங்கள்ல வலியுறுத்தப்பட்டிருக்கு, அதுக்கு பல காரணம் இருக்கு. ஏன்னா ஒருத்தனுக்கு மகன் இருக்கும்போது அவன் அவன் வந்து புத்திரனா இருக்கான். புத்திரன் அப்படின்னா புண்ணாம நரக்க திராயத்தை இத்தி புத்திரா. யார் ஒருவன் புண்ணாம, புண் அப்படிங்கிற ஒரு பெயர் கொண்ட ஒரு நரகத்துல இருந்து, ஒரு நரகத்துல இருந்து தன்னுடைய பெற்றோர்களை விடுவிக்கக்கூடிய திறன் படைத்தவன் புத்திரன். புத்திரன் இல்லை அப்படின்னா யார் விடுவிப்பான்? புத்திரி அளவு விடுவிக்க முடியாது. சாஸ்திரம் வந்து புத்திரி வந்து திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தந்தைக்கு சொந்தம் கிடையாது. எந்த எங்க போறாங்களோ அவங்க தான் சொந்தம். சோ புத்திரன் இருந்தாதான் இவங்களை விடுவிக்க முடியும். அதனால புத்திரனை பெறது, தன்னை விடுவிக்கிறதுக்கு ஒருத்தன் வரணும்னா அவனை வர வைக்கிறதுக்கு கொஞ்சம் புண்ணியம் அதிகமா செய்திருக்கு. குழந்தைகளே இல்லை அப்படின்னா அதுதான் பாவம் செய்த நிலை. சொர்க்கத்துக்கு போனவங்க திரும்பி இங்க வந்ததா? நிறைய உதாரணங்கள் இருக்கு. தேவேந்திரன் பன்றியா வந்தான், பரத மகாராஜர் மானா போனார், எத்தனையோ ஜீவன்கள் முன்னாடி நரகத்துல கஷ்டப்பட்டு வர்றதை பாக்குறோம். நிறைய உதாரணங்கள் இருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா நரகத்துல துன்பப்பட்டுட்டு வருவாங்க, கிருஷ்ண லீலையில பாக்குறோம், அந்த மன்னர் பேர் என்ன, நிருகராஜா பார்த்தோம்னா அவர் வந்து செஞ்ச பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் அவங்க கேக்குறாங்க, நீ புண்ணியத்துக்கு மேல போயிட்டு அப்புறம் கீழே வந்து இங்க பாவத்தை அனுபவிக்கிறியா, இல்ல பாவத்தை அனுபவிச்சுட்டு மேல போறியா, அப்படின்னா என்ன அக்கௌண்ட் முடிஞ்சு திரும்பி வர வேண்டியதான், போயிட்டே இருக்க வேண்டியதான். நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, நம்மளுடைய கணக்குல அது தென்படாது. ஏன்னா தேவலோகங்கள்ல ஆயுட்காலம் அதிகம், இங்க வந்து 6 மாசம் வருது தேவர்களுக்கு 1 நாள், அது மாதிரி அவங்க 10,000 வருஷம் வாழ்வாங்க, அதுக்கப்புறம் தான் இங்க திரும்பி வருவாங்க. அதனால அது நீண்ட காலம் தான், ஒரு விதத்துல நீண்ட காலமா இருந்தாலும் நித்திய காலத்தோட ஒப்பிடும் போது குறுகிய காலம். பாஸ் வந்து பிரபுபாத் ஏற்கனவே எல்லாரும் கொடுத்துட்டாரு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. பாஸ் இருக்கு போறதுக்கு, ட்ரெயின்ல ஏறி உட்காரணுமே, டிக்கெட் இருக்குது, ட்ரெயினை விட்டுட்டோம்னா ட்ரெயினை பிடிக்க வேண்டியது நம்ம பணி. பாஸ் இருக்கு, டிக்கெட் இருக்கு, ஃப்ரீ டிக்கெட்டே கொடுத்துட்டார் பிரபுபாத், எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுத்துட்டார், டிக்கெட்டே இருக்கு, ஃப்ரீ டிக்கெட்டே இருக்கு. ஆனா ட்ரெயின்ல ஏற வேண்டியது நம்மளோட வேலை. இன்னும் சொல்ல போனா ஆச்சாரியர் நமக்கு வந்து ஆட்டோ வச்சு ரயில்வே ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம்ல கூட கொண்டு வந்து இறக்கி விட்டுறாரு.